சைவநெறி பாடநூல், குறிப்புகளை எழுதுவதற்கான எழுதுதாள்கள் ஆகியவற்றுடன் நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என நாம் நம்புகிறோம். பிள்ளைகளே, எமக்கு இரு கண்கள் முக்கியமல்லவா? அதேபோன்று சைவ மக்களாகிய எங்களுக்கு இரண்டு இலக்கியங்கள் மிக முக்கியமாக கூறப்படுகின்றன. அவை பெரிய புராணமும் கந்த புராணமும் ஆகும். பெரிய புராணம் என்பது அடியவர்களின் அன்பு கலந்த வரலாற்றை கூறுவதால் அது அன்பால் நிறைந்த அமுத சுரபி என்று போற்றப்படுகிறது. அதாவது, பெரிய புராணத்தில் காணப்படுகின்ற அடியவர்களின் வரலாற்றை நாங்கள் பார்க்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது அந்த வரலாற்றில் கலந்திருப்பது அன்பு ஒன்றே. அந்த வரலாற்றின் மூலம் நாங்கள் பெறக்கூடிய விழுமிய பண்புகள் அன்புதான் என்று கூறப்படுகின்றது. ஆகவேதான் அந்த அன்பு கலந்த வரலாற்றை கூறுகின்ற பெரிய புராணத்தை நாம் அன்பால் நிறைந்த அமுத சுரபி என்று கூறுகின்றோம். அந்த பெரிய புராணத்தை நாங்கள் வாசிக்கும் தோறும் அந்த பெரிய புராண வரலாற்றை கேட்கும் தோறும் அங்கு அன்பே எங்களுக்கு நிறைந்து காணப்படுகின்றது. ஆகவே அன்பால் இறைவனை வழிபட்டு அன்பையே வழியாக போதித்த அந்த அடியவர்களின் சிறப்புகளை கூறுவது பெரிய புராணம் ஆகும். அதே நேரம் கந்த புராணம் என்பது சைவ சமய தத்துவ அறிவை தன்னகத்தே கொண்டுள்ளது. ஆகவே கந்த புராணம் அறிவால் நிறைந்த களஞ்சியமாக போற்றப்படுகின்றது. ஆகவே பிள்ளைகளே, இந்த அன்பு கலந்த வரலாற்றை கூறும் பெரிய புராணமும் அறிவை வழங்குகின்ற கந்த புராணமும் சைவ மக்களுக்கு மிக முக்கியமான இலக்கியங்களாக கருதப்படுகின்றது. ஆகவேதான் அந்த இலக்கியங்கள் இரண்டும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, இன்றும் எங்களால் போற்றப்படுகின்றன. அவ்வாறான அந்த இலக்கியங்களிலே அந்த பெரிய புராணத்தை அன்பால் நிறைந்த அமுத சிறபி என்பதால் அதனை அம்மா என்றும் கூறுவார்கள். பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், அன்பு என்றால் அம்மா. அதே நேரம் கந்த புராணத்தை அறிவுக்கு குறிப்பிடுவதால் அதனை அப்பா என்றும் கூறுவார்கள். எங்களுடைய வாழ்க்கைக்கு அம்மாவும் அப்பாவும் எவ்வாறு தேவையானவர்களோ அல்லது முக்கியமானவர்களோ, அதே போன்று இந்த அம்மாவும் அப்பாவும் போல இருக்கின்ற பெரிய புராணமும் கந்த புராணமும் சைவ மக்களாகிய எங்களுக்கு முக்கியமான இலக்கியங்களாக கூறப்படுகின்றது. பெரிய புராணம் என்ற பெயர் ஏன் வந்தது என்றதையும் நாங்கள் நோக்க வேண்டும். பெரிய என்ற சொல்லுக்கு கருத்தை கூறுவோமானால், சேர்க்கரிய செயல்களை புரிந்த பெரியார்களின் வரலாற்றை கூறுவதால் அதனை பெரிய புராணம் என்றும் கூறுவர். ஏனென்றால் சேர்க்கரிய செயல்களை புரிந்தவர்கள், நாங்கள் செய்கின்ற செயல்களுக்கும் சிவ அடியார்கள், பெரிய புராணத்திலே கூறப்படுகின்ற அடியார்கள் செய்கின்ற செயல்களையும் நாங்கள் ஒப்பிட்டு நோக்கும் பொழுது அவர்களுடைய செயல்கள் சேர்க்கரிய செயல்கள், அதாவது யாருமே செய்ய முடியாத அருட்செயல்கள். ஆகவே அதனை பெரிய புராணம் என்று சொல்கிறார்கள். அதே நேரம் தெய்வத்தன்மை பொருந்திய சிவ அடியார்களின் வரலாற்றை கூறுவதால் அது திருத்தொண்டர் புராணம் என்றும் அழைக்கப்படுகின்றது. திரு என்பது இங்கே தெய்வத்தன்மை பொருந்திய என்ற கருத்தில் வரும், தொண்டர் என்பது அடியார்கள் என்ற கருத்திலே வரும், புராணம் என்பது பழமையான வரலாற்றை கூறுவது என்றும் வரும். ஆகவே பெரிய புராணத்தை திருத்தொண்டர் புராணம் என்று கூறுவதும் சால பொருந்தும். இந்த பெரிய புராணம் சேக்கலாரால் இயற்றப்பட்டதாகும். பன்னிரு திருமுறைகளும் எங்கள் வாழ்வுக்கு முக்கியமானவை ஆகும். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று கூறுவார்கள். அதிலே நான்கு என்பது நாலடியார், இரண்டு என்பது திருக்குறள். இந்த இரண்டும் நான்கும் எந்த அளவுக்கு எங்களுக்கு முக்கியமோ, அதே போன்று சைவ மக்களுக்கு பன்னிரெண்டும் பதினான்கும் முக்கியமாகும். பன்னிரண்டு என்று சொல்லப்படுவது திருமுறைகள், பதினான்கு என்று சொல்லப்படுவது பதினான்கு சைவ சித்தாந்த தத்துவ நூல்கள். ஆகவே இந்த பன்னிரண்டு திருமுறைகளிலே பெரிய புராணம் மிகவும் போற்றுதற்குரிய புராணமாக கருதப்படுகின்றது. ஆகவே இந்த திருமுறைகள் 12 திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி, தொகுப்பித்தவர் ராஜராஜ சோழர். அந்த அடிப்படையிலே திருமுறைகள் 12 தொகுக்கப்பட்டது. பெரிய புராணத்தை சேக்கலார் இயற்றுவதற்காக 2 நூல்களை அடிப்படையாக கொண்டார். அதிலே ஒரு நூலை கூறுவது முதநூல் என்று, இரண்டாவது நூலை கூறுவது வழிநூல் என்று. பெரிய புராணத்தை இயற்றுவதற்காக முதநூலாக கொண்ட நூல் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய திருத்தொண்ட தொகையாகும். ஆகவேதான் பெரிய புராணத்தின் காப்பிய நாயகனாக சுந்தரரை போற்றுகின்றார்கள். இரண்டாவது வழிநூலாக சொல்லப்படுவது நம்பியாண்டார் நம்பி இயற்றிய திருத்தொண்டர் திருவந்தாதியாகும். ஆகவே நாங்கள் இங்கு பெரிய புராணத்தின் பற்றிய கருத்துக்களை இன்று நோக்கினோம். பிள்ளைகளே, இன்று நாம் பெரிய புராணத்தின் திருக்கூட்ட சிறப்பு எனும் பகுதியில் உள்ள பாடல்கள் பற்றி கற்க உள்ளோம். ஏனென்றால் எங்களுடைய பாடத்திட்டத்திலே பெரிய புராணத்தின் திருக்கூட்ட சிறப்பு எனும் பகுதி உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஆகவே இப்பாடல்கள் இங்கு எங்களுடைய பாடத்திலே தரப்பட்டுள்ள பெரிய புராண பாடல்கள், அதாவது திருக்கூட்ட சிறப்பிலே காணப்படுகின்ற பாடல்கள், தேவாசிரியன் மண்டபம் பற்றியும் சிவனடியார்களின் அளவற்ற பெருமைகள் இயல்புகள் பற்றி தெளிவாக எடுத்துரைக்கின்றன. ஆகவே இன்று நாம் பெரிய புராணத்தின் திருக்கூட்ட சிறப்பு பகுதியில் உள்ள பாடல்கள் பற்றி பார்ப்போம். அந்த பாடல்கள் பற்றிய கருத்துக்களையும், அந்த பாடல்கள் கூறுகின்ற விடயங்களையும், அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய பரீட்சைக்கு வரக்கூடிய வினாக்கள் எவை என்பது பற்றியும் இன்று நாங்கள் உங்களுக்கு கூறவுள்ளோம். பிள்ளைகளே, நீங்கள் அவதானமாக கேட்டு இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்ல பெறுபேற்றை பெற வேண்டும் என்பதே எங்கள் ஆசையாகும்.
அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாடநூலில் உள்ள முதலாவது பாடலை தற்போது கற்போம். பூதநாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆதிதேவர் அமர்ந்த பூங் கோயிலில் சோதி மாமணி நீள் சுடர் முன்றில் சூழ் மூதையில் திருவாயில் முன்னாயது. பூதநாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆதிதேவர் அமர்ந்த பூங் கோயிலில் சோதி மாமணி நீள் சுடர் முன்றில் சூழ் மூதையில் திருவாயில் முன்னாயது. இப்பாடலில் உள்ள சொற்றொடர்களுக்கான பொருளை அறிந்து கொள்வோம். பூதநாயகர் பூதங்களுக்கெல்லாம் தலைவர். புற்றிடம் கொண்டவர் புற்றினை இடமாக கொண்டு வீற்றிருப்பவர். ஆதிதேவர் முதலான தேவர். அமர்ந்த பூங்கோயில் விரும்பி எழுந்தருளியுள்ள பூங்கோயில். சோதி மாமணி நீள் சுடர் முன்றில் சூழ் ஒளி பொருந்திய பெருமணிகளின் பேரொளியுடன் பிரகாசிக்கும் திருமுற்றத்தை சூழ்ந்து மூதையில் முதுமை சகையில் முதுமை சகையில் மூதையில் அதாவது பழமை வாய்ந்த மதில் திருவாயில் திருவாசல் முன்னாயது முன்னாக உள்ளது.
பிள்ளைகளே, நீங்கள் இப்பொழுது இந்த பாடலில் உள்ள அரும்பதங்களுக்கான விளக்கங்களை கேட்டீர்கள். ஆகவே இந்த அரும்பதங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பாடலுக்கான பொருளாய் எங்களால் கூற முடியும் அல்லவா? இப்பொழுது இப்பாடலுக்கான பொருளை பார்ப்போம். பூதநாயகர் பூதங்களுக்கெல்லாம் தலைவரும், புற்றிடம் கொண்டவர் திருவாரூரில் புற்றினை இடமாக கொண்டு வீற்றிருப்பவரும், ஆதிதேவன் அதாவது முதலாக இருக்கின்ற எல்லாவற்றுக்கும் முழுமுதலாக இருக்கின்ற ஆதிதேவனும் ஆகிய எம்பெருமானின் பூங்கோயிலில் ஒளிபொருந்திய பெருமணிகளின் பேரொளியுடன் பிரகாசிக்கும் திருமுற்றத்தினை சூழ்ந்து விளக்கும் பழமை வாய்ந்த மதிப்புறத்தினை அடுத்துள்ள திருவாசல் முன்னாக உள்ளது இந்த தேவாசிரியன் மண்டபம் என்று கூறப்படுகின்றது. ஆகவே இந்த பாடல் மூலம் தேவாசிரியன் மண்டபம் எங்கே உள்ளது என்பதை குறிப்பிடுகிறது. சுருக்கமாக சொன்னால், சிவபெருமான் வீற்றிருக்கும் கோயிலின் முற்றத்தை சூழ்ந்திருக்கும் பழமை வாய்ந்த மதிலின் வாசலை அடுத்து இந்த தேவாசிரியன் மண்டபம் காணப்படுகிறது. உங்களுக்கு விளங்கியிருக்கும் என நான் நினைக்கின்றோம். இப்பாடலை அடிப்படையாக கொண்டு எவ்வாறான வினாக்கள் வரும் என்பதை பார்ப்போம். இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு நீங்கள் எதிர்நோக்கப் போகின்ற கல்வி பொது தராதர சாதாரண பரப்பயிற்சிக்கு எவ்வாறான வினாக்கள் வரும் என்பதை நாங்கள் பார்ப்பது அவசியமாகும். எப்பொழுதும் இந்த திருக்கூட்ட சிறப்பு பாடலை வினாக்களுக்கு போடும் பொழுது முக்கியமாக இந்த வினாவை போடுவார்கள். அந்த பாடலை குறிப்பிட்டு மேற்குறிப்பிட்ட பாடல் இடம்பெற்றுள்ள இலக்கியம் யாது, மேற்குறிப்பிட்ட பாடல் இடம்பெற்றுள்ள இலக்கியம் யாது, அதனை இயற்றியவர் யார். இரண்டாவது வினா, மேற்குறிப்பிட்டுள்ள பாடலில் பூதநாயகர், புற்றிடம் கொண்டவர், ஆதிதேவர் என குறிப்பிடப்படுபவர் யார். மூன்றாவது கேள்வி, பூங்கோயிலின் முற்றம் எவ்வாறு சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது. நான்காவது கேள்வி, தேவாசிரியன் மண்டபம் எங்கே உள்ளது என இப்பாடல் குறிப்பிடுகின்றது. ஐந்தாவது கேள்வி, இப்பாடலின் பொருளை எழுதுக. மாணவர்களே, நான் ஐந்து வினாக்கள் தந்த போதும் பரீட்சைக்கு மூன்று வினாக்கள் மாத்திரமே வரும். ஆகவே இந்த ஐந்து வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் எழுதி பழகும் பொழுது இந்த பாடலுக்கான விளக்கம் இன்னும் அதிகமாக உங்களுக்கு ஏற்படும். ஆகவே இந்த கேள்விக்கான, இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் உங்களுடைய புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு எழுதி பழகுங்கள்.
அன்பு மாணவ செல்வங்களே, தற்போது நாம் இரண்டாவது பாடலை பார்ப்போம். பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை, மாவாள் அகலத்து மால் முதல் வானவர், ஓவாது எவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவணம். பூவார் திசைமுகன் இந்திரன், பூமிசை மாவாள் அகலத்து மால் முதல் வானவர், ஓவாது எவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவணம். இனி இப்பாடலில் உள்ள சொற்றொடர்களுக்கான பொருளை பார்ப்போம். பூவார் திசைமுகன், தாமரை பூ மீது வீற்றிருக்கும் நான்முகன். இந்திரன், இந்திரன் பூமிசை மாவாள் அகலத்து மால் முதல், தாமரை பூமேல் வீற்றிருக்கும் இலக்குமி வாழும் அகன்ற மார்பினையுடைய திருமால் முதல், வானவர், தேவர்கள், ஓவாது எவரும் நிறைந்துள்ளது, எல்லோரும் நிறைந்து தங்கியிருப்பது தேவாசிரியன் எனும் திருக்காவணம், தேவாசிரியன் எனும் திருமண்டபம்.
மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் இந்த பாடலில் காணப்படுகின்ற அரும்பதங்கள், அதாவது மிக கடினமான சொற்கள், அந்த சொற்களுக்கான விளக்கத்தை நீங்கள் இப்பொழுது கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே நாங்கள் இதனை அடிப்படையாக கொண்டு இப்பாடலில் உள்ள பொருளை நாங்கள் கூற முடியும். ஏனென்றால் உங்களுக்கு இந்த முக்கியமான சொற்களுக்கான விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன, நீங்கள் அதனை குறிப்பிடுத்துள்ளீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே அந்த விளக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பாடலுக்கான பொருளை நாங்கள் கூற முடியும். இப்பொழுது பூவார் திசைமுகன், அதாவது அங்கே பூவார் திசைமுகன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கே என்ன சொல் என்ன பூ என்று உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படவில்லை. இது நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடயம். அதாவது, பூ என்று சொல்லப்படுகிறது இங்கே தாமரைப்பூவை குறிக்கின்றது. ஆகவே தாமரை பூவில் உரைகின்ற திசைமுகன், அதாவது நான் முகன். அடுத்தது சொல்லப்படுகிறது இந்திரன். இந்திரனுக்கு இந்திரன் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த விளக்கமும் சொல்லப்படவில்லை. அடுத்து இலக்குமிக்கு பூமிசை மாவாள் அகலத்து மால் முதல். இந்த சொற்றொடரை நீங்கள் மிக கவனமாக கவனித்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளே. இங்கு பூமிசை பூ என்று சொல்லப்படுவது இங்கே தாமரை பூ. மிசை என்று சொல்லப்படுவது மேல், மிசை என்ற கருத்து மேல். ஆகவே தாமரை பூவின் மேல். மாவாள் மா என்று சொல்லப்படுவதற்கு பல கருத்துக்கள் உள்ளன. ஆனால் இந்த பாடலில் மா என்று குறிப்பிடப்படுவது இலக்குமி. வாழ் வாழ்கின்ற அகலத்து மால், அதாவது அகன்ற மார்பினையுடைய மால். இங்கே பாருங்கள் பிள்ளைகளே, பாட்டில் மார்பு என்ற சொல்லு வரவில்லை. இப்போ நாங்கள் அதனை கண்டுபிடித்து இந்த பொருளை காண வேண்டும். பூமிசை மாவாள் அகலத்து மால், அதாவது பூவின் மேசே மேற்றிருக்கின்ற இலக்குமி வாழ்கின்ற அகன்ற மார்பையுடைய திருமால் முதல். வானவர், வானவர் என்பது தேவர். ஓவாதவரும் எல்லோரும் நிறைந்து உரைந்து இருக்கின்றது இந்த தேவாசிரியன் மண்டபம் என்று கூறப்படுகின்றது. ஆகவே நாங்கள் பொருளை கூறுவோமானால் பிள்ளைகளே, தாமரை பூமீது விளங்கும் பிரமன் இந்திரன், தாமரை பூமிது வீற்றிருக்கும் இலக்குமி வாழும் அகன்ற மார்புடைய திருமால் முதலான தேவர்கள் எல்லோரும் நிறைந்து தங்கியிருப்பது தேவாசிரியன் என்ற திருமண்டபம். ஆகவே இந்த பொருளை அடிப்படையாக கொண்டு நீங்கள் சில வினாக்களை நீங்கள் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பாடலை அடிப்படையாக கொண்டு வினாவக்கூடிய வினாவுக்களை நாங்கள் இங்கு தருகின்றோம். முதலாவது, பெரிய புராணம் யாரால் இயற்றப்பட்டது? அது எத்தனையாம் திருமுறை? இரண்டாவது வினா, பூவார் திசைமுகன் மாவாள் அகலத்துமால் வானவர் என குறிப்பிடப்படுபவர்கள் யாவர்? மூன்றாவது வினா, தேவாசிரியன் மண்டபத்தில் நிறைந்திருப்பவர்கள் யாவர்? நான்காவது வினா, இப்பாடலில் தேவாசிரியன் மண்டபம் எவ்வாறானது என சிறப்பிக்கப்படுகின்றது? நல்லது பிள்ளைகளே, இந்த வினாக்களை நீங்கள் பயிற்சி செய்வதன் மூலம், அதாவது இந்த வினாக்களுக்குரிய விடைகளை கண்டுபிடித்து பயிற்சிகளை செய்வதன் மூலம் நீங்கள் இந்த பாடலுக்குரிய விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பாடலின் சுருக்கமான கருத்து என்னவெனில், அந்த தேவாசிரியன் என் மண்டபத்தில் யார் யார் இருக்கிறார்கள்? ஒன்று, பிரம்மன், இந்திரன், திருமால், அவர்களோடு சேர்ந்து தேவர்கள். இவர்கள் எல்லோரும் நிறைந்திருக்கின்ற ஒரு இடமாக இந்த திருமண்டபம் காணப்படுகிறது.
தற்போது நாங்கள் மூன்றாவது பாடலை பார்ப்போம். அறத்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றொழியால் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொலிதலால் பரந்த ஆயிரம் பாற்கடல் போல்வது. அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றொழியால் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொலிதலால் பரந்த ஆயிரம் பாற்கடல் போல்வது. இப்பாடலில் உள்ள சொற்றொடர்களுக்குரிய பொருள் விளக்கத்தை பார்ப்போம். அறந்தை தீர்க்கும் அடியவர், அதாவது துயரத்தை போக்கும் அடியவர்கள். நிறந்த நீற்றொழியால் ஒழுங்கு பெற நிறைய பூசிய திருநீற்றின் ஒளியாலும் நிறை தூய்மையால் நிறைகின்ற அகத்தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொலிதலால் எதனையும் காக்கவல்ல ஐந்தெழுத்தின் ஓசை பொலிதலால் பரந்த ஆயிரம் பாற்கடல் போல்வது. பரந்து விளங்கும் ஆயிரம் பாற்கடலை போல்வது.
பிள்ளைகளே, இந்த மூன்றாவது பாடலுக்கான பாடலில் உள்ள அந்த சொற்களுக்கான விளக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள். இப்பொழுது பார்க்கும் பொழுது நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு அடியவர்களுடைய சிறப்பான இயல்புகள் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த தேவாசிரியன் மண்டபத்தை இந்த பாடலின் மூலம் அவர்கள் பாற்கடலுக்கு ஒப்பிடுகிறார்கள். அப்போ பாற்கடலுக்கு ஒப்பிடுகிறார்கள் என்றால் நாங்கள் ஒன்றை நோக்க வேண்டும், ஏன் அவ்வாறு ஒப்பிடுகிறார்கள் என்று. அங்கே இரண்டு விடயங்கள் சொல்லப்படுகின்றது. ஒன்று, பாற்கடல் வெள்ளை வெண்மையானது. அதே போன்று அந்த தேவாசிரியன் மண்டபத்திலே வெள்ளை நிறம் மிக மிகுதியாக காணப்படுகிறது. அதற்கு காரணம் அந்த அடியவர்கள் அனைவரும் திருவண்ணேறு பூசி இருக்கின்ற காரணத்தினால் அந்த தேவாசிரியன் மண்டபம் மிகவும் வெண்மையாக காட்சியளிக்கிறது. ஆகவே பாற்கடலும் வெண்மை, அந்த தேவாசிரியன் மண்டபமும் வெண்மையாக காணப்படுகிறது. அடுத்ததாக சொல்லப்படுகிறது என்னென்றால், பாற்கடல் எப்படிப்பட்டது? வெண்மையாக இருப்பது போன்று பாற்கடல் ஓசையும் உடையது. கடல் என்பது கட்டாயம் அலையின் ஓசையை உடையது. அதே போன்று இந்த தேவாசிரியன் மண்டபம் ஓசைகளை உடையதாக காணப்படுகிறது. அது என்ன ஓசை? அங்கே இருக்கின்ற அடியவர்கள் இந்த நேரமும் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டிருக்கின்ற ஒலி. ஆகவே பாற்கடல் வெண்மையாகவும் அந்த அலை ஓசையும் இருப்பது போல அந்த தேவாசிரியன் மண்டபமும் வெண்ணீறு பூசிய அடியவர்களின் காரணமாக வெண்மையாகவும் அவர்கள் ஓதுகின்ற ஐந்தெழுத்தின் ஓசை காரணமாகவும் அது பாற்கடலுக்கு ஒப்பிடப்படுகின்றது. இவ்வாறாக இந்த ஒப்பீட்டினை நீங்கள் கட்டாயம் விளங்கி கொள்ள வேண்டும் பிள்ளைகளே. ஆகவே இந்த பாடலுக்கான பொருளை நாங்கள் இவ்வாறு கூற முடியும். அறந்த தீர்க்கும் அடியவர் என்று கூறப்படுவதற்குரிய காரணம் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே. அடியவர்களின் வரலாற்றை எடுத்து நோக்கினால் அவர்கள் எங்களுடைய மக்களுடைய துன்பங்களை போக்குகின்றவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். பல அற்புதங்களை செய்து அவர்கள் அடியவர்களின் துன்பங்களை போக்குவதாக இருக்கிறார்கள். ஆகவேதான் அவ்வாறு கூறப்படுகிறது. அதே போன்று வெண்ணீர் பூசுவதால் அவருடைய உள்ளம் மிகவும் அகத்தூய்மை பெற்றிருக்கின்றது. அகத்தை தூய்மையாக உடையவர்கள், ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டிருப்பவர்கள், இவையெல்லாம் சிவனடியார்களின் இயல்புகள். ஆகவே நாங்கள் இந்த பாடலுக்கான பொருளை நாங்கள் பார்ப்போம். எல்லா துன்பங்களையும் போக்கவல்ல அடியார்கள் திருமேனி மேல் நிறைய பூசிய திருநேற்றின் ஒளியாலும் நிறைகின்ற அகத்தூய்மையாலும் எல்லா துன்பங்களிலும் எம்மை காக்கவல்ல ஐந்தெழுத்தின் ஓசை அம்மண்டபத்தில் பொலிதலாலும் அத்தேவாசிரியன் மண்டபம் ஒன்றாய் பறந்து விளங்கும் ஆயிரம் பாற்கடலைப் போல காணப்படுகிறது என்று நாங்கள் பொருள் கூறலாம். பிள்ளைகளே, இப்பாடலை நாங்கள் அடிப்படையாக கொண்டு வினவக்கூடிய வினாக்களை தருகின்றோம். முதலாவது கேள்வி, இப்பாடலின் தேவாசிரியன் மண்டபம் எதற்கு ஒப்பிடப்படுகிறது? அவ்வாறு ஒப்பிடப்படுவதற்குரிய காரணம் யாது? இப்பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ள சிவசின்னங்கள் எவை? இப்பாடலில் உள்ள சிவனடியார்களின் இயல்புகள் எவை? இந்த வினாக்களுக்கு நீங்கள் எழுதி பழகுங்கள் மாணவர்களே.